ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயுளுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுளுடைய நற்செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலைகள் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலைகள் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் மட்டும்தான் பொறுப்பு. நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் மட்டும்தான் பொறுப்பு. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு 13 வயது ஒரு பெண் குழந்தையானது தன்னுடைய தந்தையோடு இணைந்து ஒரு புது வகையான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. எனவே விமான பயணம் அவர்களுக்கு போர் அடித்து விட்டது. வாகனங்களில் செல்வதும் அவர்களுக்கு போர் அடித்து விட்டது. எனவே கடல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே தந்தையும் மகளும் இணைந்து இந்த கடல் பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். மிகவும் ஒரு சிறப்பான பயணமாக அது அமைந்திருந்தது. தொடக்கம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே சுற்றிலும் நீர் இருக்கிறது. நடுவே கப்பலில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அழகு என்பது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான அழகாக இருந்தது. எனவே இயற்கை சூழலோடு அந்த பயணத்தை அவர்கள் அழகாக மகிழ்ச்சியாக அனுபவித்து பயணித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கப்பலை ஓட்டுகின்ற மாலுமியிடம் இருந்து, அந்த கேப்டனிடம் இருந்து ஒரு செய்தியானது வருகிறது. நம்முடைய கப்பலில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுவிட்டது. எனவே கப்பலானது தரையில் மூழ்கி கொண்டிருக்கிறது. எனவே உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீங்களெல்லாம் ஜெபிக்க வேண்டும், நீங்களெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த கேப்டனானவன் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் நாமெல்லாம் இந்த நீரில் மூழ்கி இறந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தின், ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக மக்கள் அனைவரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைதியான சூழ்நிலையே அங்கு இல்லை. அவர்களுக்கு என்ன செய்வது என்று அவர்களுக்கு சுத்தமாக புரியவில்லை. எதை எடுத்துக்கொள்வது, யாரை பார்ப்பது, தாய் எங்கிருக்கின்றார், மகள் எங்கிருக்கின்றார், அப்பா எங்கிருக்கின்றார், என்னுடைய நண்பன் எங்கிருக்கிறார்கள் என்று அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த 13 வயது அந்த பெண்மணியானவள் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அவர் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை வாசித்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு சற்று வித்தியாசமாக இருந்தது. இந்த சின்ன குழந்தைக்கு இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டதா, கப்பலானது மூழ்கி கொண்டிருக்கிறது, நாமெல்லாம் இந்த கடலில் மூழ்கி இறந்து விடுவோமே என்ற செய்தி இந்த குழந்தைக்கு சொல்லப்பட்டதா, அல்லது இந்த சிறு குழந்தை அந்த செய்தியை புரிந்து கொண்டதா என்று பலரும் வியப்பாக பார்த்தார்கள். இருந்தாலும் மக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்றுதான் அவர்கள் ஒரு அமைதியற்ற சூழலில் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் மீண்டுமாக பார்க்கிறார், இந்த குழந்தை மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறதே, இந்த குழந்தைக்கு செய்தி யாராச்சும் சொன்னார்களா, அல்லது அவருடைய தந்தை எங்கிருக்கிறார், அவருடைய தாய் எங்கிருக்கிறார் என்று அவர் புரியாமல் இருக்கிறாரா என்று அவருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. கண்டிப்பாக இந்த குழந்தையிடத்துல நம்ம போய் கேட்டு ஆகணும், ஏன் இந்த குழந்தை அமைதியாக இருக்கிறது, புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறது என்று அந்த சிறுமியிடம் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று ஒரு நபருக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. எனவே அந்த நபர் செல்கின்றார், அந்த குழந்தையிடத்துல கேட்கிறார், குழந்தை பாப்பா உனக்கு தெரியுமா நம்மனா இறக்க போறோம், இந்த கப்பலானது மூழ்க போகுது என்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அழகாக சொன்னது, எனக்கு தெரியும் அங்கிள், நம்மெல்லாம் இறக்க போறோன்னு தெரியும், இந்த கப்பலானது மூழ்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அங்கிள் அப்படின்னு அந்த குழந்தையானது அழகாக சொன்னது. உடனடியாக சரி உங்க அப்பாவை தேடி போகலாமே, உடைய தாயை தேடி போகலாமே, எதற்கு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க, இதனால உனக்கு என்ன பயன் கிடைக்க போறது, உன் உயிரை காப்பாற்றிக்கொள் அல்லது உன்னுடைய கடைசி ஆசையாவது நிறைவேற்றிக்கொள் என்று அவர் சொல்கின்றார். அப்பொழுது அந்த குழந்தையானது சொன்னது, அங்கிள் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, கண்டிப்பாக நான் சாக மாட்டேன், காரணம் இந்த கப்பலை ஓட்டுகின்ற கேப்டன் மாலுமி என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை கண்டிப்பாக போராடுவார், நான் இறக்கக்கூடாது என்று முழு முயற்சியோடு அவர் கடினமாக உழைத்து நம்மை அனைவரையும் என்னுடைய தந்தை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது, அதனால்தான் இந்த இடத்தில் அமர்ந்து என்னுடைய பணி இந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அழகாக அந்த சிறு குழந்தை சொன்னது. அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, கடவுளுடைய ஞானம் இந்த சிறு குழந்தை வழியாக வெளிப்பட்டிருக்கிறது என்று கூறி அவரும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கற்பனை கதைதான், ஆனால் இருந்தாலும் இந்த கதையிலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டிய பெரிய அறிவும் பெரிய ஞானமும் இந்த கதையில்தான் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உணவு போதும், உடை போதும், உறைவிடம் போதும், இந்த அடிப்படை தேவைகள் இருந்தால் போதும் நாமெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதையும் தாண்டி நம்பிக்கை என்ற ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கையானதுதான் நம்முடைய வாழ்வை முழுமைப்படுத்துகிறது, நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது, நமக்கெல்லாம் அதுதான் அச்சாணியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை, இறை நம்பிக்கை கொண்ட மக்களை காப்பாற்றிய ஒரு நபரை தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். அவருடைய விழாவை இன்று நாம் உலகம் முழுவதும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட புனித செபஸ்தியாருடைய விழாவை தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நம்பிக்கையை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலராக, ஒரு காப்பானாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றால் இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் என்பதை நாம் அனைவருமே கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருந்தது என்று நாம் சற்று பார்க்கும் பொழுது 3ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் நகரத்தில் அவர் பிறக்கின்றார். என்னதான் அவர் பிரான்ஸ் நகரத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் வளர்ந்தது எல்லாம் இத்தாலியில் இருக்கின்ற மிலான் என்ற ஒரு பகுதியில்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவே தொடக்க காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அங்குள்ள அரசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார், எதிரியாக இருக்கின்றார். எனவே அரசன் என்பவன், நான் தான் கடவுள், என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை, இந்த இயேசு ஆண்டவரை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களையெல்லாம் நான் கொலை செய்வேன் என்ற அந்த கொலை வெறி தாக்குதலோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நம்முடைய உடல் வலிமை கொண்ட ஒரு புனிதராக திகழ்ந்தார். எனவே காரினூஸ் என்ற ஒரு மன்னனிடம் அவர் படை தளபதியாக வருகின்றார். ஒரு படை வீரனாக எதிரிகளை கொன்று குவிக்கின்ற ஒரு நல்லதொரு படை வீரனாக அவர் திகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் எங்கு இருந்தாலும், தீமையின் பக்கத்தில் இருந்தாலும் நாம் நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொண்ட அந்த நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய புனிதர், என்னதான் படை வீரராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமான நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற முழு முயற்சியோடு அவர் செயல்பட்டு வந்தார். எனவே மன்னனானவன் அதிகாரத்தோடு யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் சிறையில் தள்ளி அவர்களுக்கு கடினமான வேலையை கொடுத்து அவர்களுக்கு கடினமான தண்டனையை கொடுத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று அவர்களுக்கு எச்சரிக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், மாறாக உடலையும் ஆன்மாவையும் கொள்ளக்கூடிய ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும் என்று அழகாக நாம் வாசித்தோம். எனவே அதே போல அந்த இறை வார்த்தையை வாழ்ந்தது போல நம்முடைய புனிதர் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார். வெறும் இந்த உடலை கொள்ளக்கூடிய இந்த அரசனுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டாம், அவரை தொழ வேண்டாம், அவரை வணங்க வேண்டாம், அவரை ஆராதிக்க வேண்டாம், கடவுளை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்கும் என்று சிறையில் இருக்கின்ற அடிமை நிலையில் இருக்கின்ற அப்படிப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகின்றார். எனவே இப்படியாக சிறையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எந்த ஒரு நம்பிக்கையிலிருந்து சிதறி விடாமல் அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுக்கின்ற ஒரு நபராக, மிகச்சிறந்த ஒரு நற்செய்தியாளராக நம்முடைய புனிதர் சிறைக்கு சென்று சிறை பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார். இதை கேள்விப்பட்ட மன்னனானவன், என்னுடன் இருந்து கொண்டே நீ கிறிஸ்தவர்களுக்கு சார்பாக இருக்கிறாயே என்று கூறி அவரை கொல்ல வேண்டும் என்ற உறுதிபாடெடுத்து அவரை கொல்வதற்கு ஆணையிடுகிறார். ஒரு சாதாரண ஒரு அவரை எளிதாக கொலை செய்திருக்கலாம், ஆனால் அவரை அனுபவித்து அனுபவித்து அவர் வழியை உணர்ந்து உணர்ந்து சாக வேண்டும் என்பதற்காக அவரை ஒரு மரத்தில் கட்டி அம்புகளை அவருடைய கைகளிலும் உடல்களிலும் அவர் பாய்த்து சிறிது சிறிதாக அவர் இறக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிப்பாடோடு கொண்டு கொலைவெறி தாக்குதலோடு நம்முடைய புனிதரை கொல்வதற்காக அவர் ஊருக்கு வெளியே அழைத்து செல்கின்றார்கள். மரத்தில் கட்டி அம்புகள் பாய்ந்து அவர் ஒரு நாள் முழுவதும் அதே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இறக்கவில்லை. மாறமாக மீண்டு வந்து அந்த கொடூர தண்டையிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் அரசனிடமே செல்கின்றார். ஆண்டவருடைய நற்செய்தியை நான் அறிவிப்பேன் என்று அவருக்கு சவால் விடுகிறார். எனவே மீண்டுமாக அவரை தடியால் அடித்து அவர் உயிர் போகும் வரை அவருக்கு மிகப்பெரிய இந்த கொலைவெறி தாக்குதலை கொடுத்த பிறகு அவரை சாக்கடையில் தூக்கி எறிகின்றார்கள். ஒரு இறந்த உடலை, ஆண்டவருக்காக நற்செய்தியை அறிவித்த அப்படிப்பட்ட உடலை அவர்கள் சாக்கடையில் எறிகின்றார்கள். அப்பொழுது லூசியா என்ற ஒரு பெண்மணிதான், அவரிடமிருந்து இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர்தான் அவரை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார். எனவே இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நம்பிக்கையை வலுவூட்டுகின்ற நபராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நபர்கள் வழியாக நமக்கு நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கின்றார். கனானிய பெண் என்ற ஒரு பெண்மணியானவர் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மகளுக்காக மன்றாடுகிறார். அப்பொழுது அவருடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவரை வியக்கின்றார். அம்மா, உன்னுடைய நம்பிக்கையானது மிக பெரிதாக இருக்கிறது, இஸ்ரவேலிடத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கண்டதே இல்லையே என்று அவருடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் வியப்பாக பார்க்கின்றார். அடுத்ததாக நூற்றோ தலைவன், ஒரு மிகப்பெரிய 100 படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கிற அவர் அடிபணிந்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று தன்னுடைய பணியாளருக்காக அவர் மன்றாடுகிறார். அவர் நம்பிக்கையும் மிக பெரிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் பாராட்டுகிறார். எனவே இப்படிப்பட்ட நம்பிக்கையை பாராட்டுகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய நம்பிக்கையானது எப்படியாக இருக்கிறது? அல்லது நாம் பிறருடைய நம்பிக்கையை பாதுகாக்கின்றோமா, அல்லது பிறருடைய நம்பிக்கையை நாம் ஊக்குவிக்கின்றோமா, அல்லது பிற நம்பிக்கையில் வளர்வதற்கு நாம் துணையாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக நம்மை சுற்றி நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லோரும் இருப்பார்கள். குறிப்பாக எப்பொழுது இந்த நம்பிக்கை தளர்வு வரும் என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கின்றார்களோ, உடல் நோயால், மிகப்பெரிய ஒரு கொடூரமான நோயால் சாகுகின்ற தருவாயில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் தங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக அப்பொழுதுதான் இழக்கின்றார்கள். கடவுள் என்னை காப்பாற்றவில்லையே, கடவுளிடத்தில் நான் வேண்டுதல் வைத்தேனே, பல விண்ணப்பங்களை வைத்து நான் மன்றாடினே, முழங்கால் படுகிட்டு நான் வேண்டினேனே, தோ கடவுள் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே, நான் ஒரு கொடூர நோயால் இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நம்பிக்கையில் குறைந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை நாம் சந்திக்க வேண்டும். நாம் சந்திப்பதல்ல, நம்முடைய வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்களை சந்திக்கின்றார். எனவே அந்த கருவியாக நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது அவர்களிடத்தில் சென்று நாம் ஆறுதல் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் நம்பிக்கையில் வளர்கின்றார்கள். மேலுமாக இந்த நம்பிக்கை தளர்வு எப்பொழுது வரும் என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஒரு வியாபாரத்தை செய்து அவர்கள் நஷ்டம் அடைகின்றார்களோ, யாரெல்லாம் அது நஷ்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய லாபத்தை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கின்ற தோல்வியை அடைந்த ஒவ்வொரு நபரிடமும் இந்த நம்பிக்கையானது குறைந்து கொண்டிருக்கிறது. இதோ கடினமாக முயற்சி செய்தேன், கடினமாக நன்றாக படித்தேன், ஆனால் தேர்வில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். கடினமாக தான் உழைத்தேன், வியாபாரத்தில் நான் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட்டேன், ஆனால் எனக்கு மட்டும்தான் தோல்வி வருகிறதே. இதோ பலரும் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் லாபத்தில் இருக்கின்றார்கள், ஆனால் நீதியோடு நான் செயல்பட்டேன், எனக்கு தோல்வி மட்டும்தான் வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நபர்களை நாம் சந்திக்க வேண்டும். நாம் சந்திக்கவில்லை, மாறாக நம் வழியாக கடவுள் அவர்களை சந்திக்க வைக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் ஆறுதல் தரும் பொழுது அந்த ஆறுதல் கடவுள் தருகின்ற ஆறுதலாக இருக்கிறது. எனவே அவர்கள் நம்பிக்கையை விட்டு விலகாமல் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்ட மக்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். மேலுமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஆபத்தில் சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, பல உறவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது, இதோ அனாதையாக நான் விட்டுவிட்டேன், என்னை சந்திப்பதற்கு யாரும் இல்லையே, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார், என்னுடைய தாய் என்னோடு பேசுவதில்லை, என்னுடைய தந்தை என்னோடு பேசுவதில்லை, என்னுடைய கணவன் என்னை விட்டு சென்று விட்டார், என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார், என்னுடைய குழந்தை எங்கு என்பது தெரியவில்லையே என்று அலைந்து தேடிக்கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட உறவுகளை நாம் சந்திக்கும் பொழுது, அவர்களுக்கு நாம் ஆறுதல் தரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இன்னும் நாம் அதிகப்படுத்துகின்றோம். எவ்வாறு நம்முடைய புனிதர் சிறையில் இருக்கின்ற, அதுவும் கொடுமையான தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த நபர்களை நேரடியாக சந்தித்து அவர் நம்பிக்கையை அதிகப்படுத்தினாரோ, அதே போல நாமும் அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்ற நல்லதொரு கருவியாக இந்த மறைசாட்சியரை போல நாமும் வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு இன்று அழைப்பாக கொடுக்கின்றார். மேலுமாக நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் மட்டும்தான் பொறுப்பாக இருக்க முடியும். நாமும் பல்வேறு சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சனையில் ஈடுபடும் பொழுது, நமக்கு உறவு சிக்கல்களாம் வரும் பொழுது, நம்மை நாமே நம்முடைய நம்பிக்கையிலிருந்து நாம் தளர்வு அடைகின்றோம். அப்போது தளர்வு அடையும் பொழுது நாம் தான் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியும். எப்படி நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவது, எப்படி நாம் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஜெபம். எப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோமோ, உண்மையோடு நேர்மையோடு ஆண்டவரை நோக்கி நாம் கைகளை விரித்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறார். அடுத்ததாக இறை வார்த்தையை, இறை வார்த்தை ஒவ்வொன்றுமே நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடுகின்ற உணவாக இருக்கிறது. இறை வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய நம்பிக்கையை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்த முடியும். நம்முடைய நம்பிக்கையானது ஆழ மரத்தை போல ஒரு உறுதியான நம்பிக்கையாக இருக்கும். எனவே ஜபம் செய்வோம், இறை வார்த்தையை வாசிப்போம், ஆண்டவர் நம்மோடு இருப்பார், அவர் நமக்கு நிறைவான நம்பிக்கையை வழங்குவார். இந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம், வாருங்கள்.